நம்ம இது வரைக்கும் வேதம் வெளிப்படுத்துகிற, பைபிள் வெளிப்படுத்துகிற தேவன் எவ்வளவு பெரியவர் என்பதை நம்ம பார்த்து வந்தோம். 2வது அதிகாரம், அந்த தேவன் ஒரு ஆணை செய்திருக்கிறார், அந்த ஆணையில தான் எல்லாவற்றையும் திட்டம் செய்திருக்கிறார்னு பார்த்தோம். அடுத்ததாக அந்த ஆணையை அவர் நிறைவேற்றுவதற்காக தான் செய்த முதல் செயல் படைப்பு என்பதை போன வாரத்தில் பார்த்தோம். அந்த படைப்பு தான் தன்னுடைய ஆணையை நிறைவேற்றுகிற ஒரு மேடையாக, ஒரு ஸ்டேஜ், இப்பதான் நாடகம் அரங்கேற போற மாதிரி ஒரு ஸ்டேஜ் அவர் போட்ட மாதிரி படைப்பை அவர் ஏற்படுத்தினார். அநேக பேர் இதுக்கப்புறம் என்ன நினைக்கிறதுனா, கடவுள் எல்லாத்தையும் படைத்தாருங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறா, அதை படைச்சிட்டு வந்து அவரு அதான் ஓடட்டோன்னு விட்டுட்டாரு. ஒரு நேச்சுரலிஸ்டிக் வியூன்னுவாங்க, ஒரு இயற்கை பார்வை. அவர் எல்லாம் இது இப்படி ஓடணும்னு சொல்லி சில கொள்கைகள் பிரமாணங்களை ஏற்படுத்தி அதுவா ஓடட்டோன்னு விட்டுட்டாரு. இன்னுமே அதுல அவர் நெருங்கி ஈடுபாடோடு இல்லை அப்படின்னு சில பேர் நினைக்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து மனிதன் பாவம் செய்து விட்டதுனால், பிசாசு வந்து அவன் எல்லா மனிதர்களையும் ஆட்கொண்டதுனால் பிசாசு என்னென்ன செய்யலாமா அது செஞ்சுட்டு போன்னு விட்டுட்டாரு. கடவுள் என்ன செய்யறதுன்னு தெரியாம போச்சு, அவர் திட்டம் கெட்டு போச்சு. சில நேரத்துல கோபத்துல எல்லாரையும் போட்டு நோவா காலத்துல மாதிரி முக்கு விட்டுறாரு, சில நேரத்துல அன்பு காட்டுறாரு. அவருடைய ஒரே குமாரனை இந்த உலகத்துக்கு அனுப்புனாரு. ஆனாலும் நிறைய பேர் பிசாசை பின்பற்றுறதுனால கடவுள் பொறுமையோடு காத்துக்கிட்டு கண்ணீரோடு என்ன பண்றது, இப்படி எல்லாம் போயிட்டாங்களே, என்னதான் செய்யுது, உலகம் கட்டுப்பாடுக்கு மிஞ்சி போயிட்டு இருக்குதே அப்படின்னு அவருக்கு உதவி செய்து அவர் மேல பரிதாபப்பட்டு, ஐயோ கடவுள் இவ்வளவு சோகமா இருக்கிறாரு, அவருக்கு ஏதாவது உதவி செய்வோன்னு வந்தவங்க தான் கிறிஸ்தவர்கள் அப்படின்னு பார்வை இருக்கு நிறைய பேர் நினைக்கிறது. அது முற்றிலுமாக வேதத்துக்கு முரணானது, தவறான பார்வை. வேதம் என்ன காட்டுதுன்னா, கடவுள் இந்த உலகத்தை படைத்த தேவன். அது படைத்த பிறகு அந்த உலகத்தில் மிக நுணுக்கமான ஈடுபாடோடு ஒவ்வொரு நிகழ்வையும் தான் படைத்த உலகத்தில் நடத்தி கட்டுப்படுத்தி அவர் வருகிறார். அதான் பராமரிப்பின் சக்தியை நமக்கு வெளிப்படுத்துகிறது. நீங்க எத்தனை பேர் பராமரிப்பை பத்தி கேட்டிருக்கீங்கன்னு தெரியல, ஒருவேளை நம்ம சபைகள்ல இருந்தா. ஆனா வெளியில சர்ச்சுங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்ஸும் சரி சபைகளும் சரி பராமரிப்புன்றதே மக்களுக்கு கட்டவே கொடுக்கறது இல்லை. அந்த வார்த்தை கூட கேள்விப்படுறதே அரிது. ஆனா இந்த சத்தியம் முழு பைபிள்ல இருக்கிறத பார்க்கலாம். எவ்வளவு அதிசயமான ஒரு அமைதல் தருகிற சத்தியம்னா, ரெண்டு கிறிஸ்தவர்கள் கஷ்டத்துல இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் ஒரே கஷ்டத்துல இருக்காங்க. ஆனா ஒரு கிறிஸ்தவன் எப்ப பாரு சந்தோஷமா இருக்கிறான், ஒரு கிறிஸ்தவன் எப்ப பாரு முறுமுறுத்துக்கிட்டு சோகத்துல இருக்கிறான். ரெண்டு பேரும் கிறிஸ்தவர்கள் தான். அதுக்கு ஒரே காரணம் என்ன தெரியுங்களா, அந்த சந்தோஷமா இருக்கிறவன் இந்த பராமரிப்பின் சத்தியத்தை அவன் உணர்ந்து அதை அறிந்திருக்கிறான். இன்னொருத்தனுக்கு தெரியாது. நான் என்ன கேட்டீங்கன்னா, ரொம்ப ஒரு டென்ஷனான ஆள், சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ரொம்ப டென்ஷன், குடும்ப டென்ஷன் அப்படியெல்லாம் டென்ஷன். ஆனால் இந்த சத்தியத்தை ஆழமாக உணர்ந்த பிறகு எங்கும் இல்லாத ஒரு அமைதல் சமாதானம் நம்ம மனசுக்கு வரும். இப்போ நம்ம படிக்கும் போதும் அப்படித்தான் ஆகும். நான் அந்த விசுவாச அறிக்கை இந்த பராமரிப்பை பற்றி என்ன சொல்லுகிறது என்றதை பார்ப்போம். முதலாவது பேராகிராஃப் வந்து, பராமரிப்பு என்றால் என்ன இல்லைங்களா, முதல்ல அதை தெரிஞ்சுக்கணும். அதுக்கு பொருள் என்ன, அதுக்கு அர்த்தம் என்ன. அந்த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப் போட்டிருக்கிறது, நான் ஒரு 3-4 லைன் ஒண்டி படிக்கிறேன். அனைத்தையும் படைத்த நல்லவராகிய கடவுள் தமது அளவற்ற வல்லமையாலும் ஞானத்தாலும் மிகுந்த விவேகமுள்ள தமது பரிசுத்த பராமரிப்பினாலும் பெரிதானதிலிருந்து சிறிதான எல்லா படைப்புயிர்களையும் பொருட்களையும் தன்னுடைய படைப்பின் நோக்கத்தின் நிறைவேற்றுதலுக்காக தாங்கி வழிகாட்டி ஆண்டு வருகிறார். முதல்ல பராமரிப்புனா என்னன்றது அந்த வரிகளில் நம்ம பார்க்கலாம். என்னங்க பராமரிப்பு அப்படின்னும் போது அழகாக ஒன்னாக அந்த பேராகிராஃப் நமக்கு சொல்லுது. கடவுள் இந்த அண்ட சராசத்தை படைத்து இஷ்டத்துக்கு ஓடுட்டோன்னு விட்டர்ல, அவர் என்ன செய்யறாரு, அதை எல்லா தான் படைத்த சகலத்தையும், மூணு காரியம், அதை தாங்கி இல்லை அதை பாதுகாத்து, தாங்கி பாதுகாத்து அதை வழிகாட்டி அதை ஆண்டு வருகிறார் இல்லைங்களா. மூணு காரியம் அவர் செய்து வர்றதை பார்க்கிறோம். எந்த அடிப்படை எந்த குணாதிசயத்தை பயன்படுத்தி ஆண்டு வருகிறார் அந்த இதில் அந்த வரியில் தமது அளவற்ற வல்லமையாலும், அளவற்ற வல்லமை அவருடைய வல்லமை எவ்வளோ பெருசு, அதை பயன்படுத்தி ஞானத்தாலும் மிகுந்த விவேகமுள்ள விவேகத்தோடு தன்னுடைய பரிசுத்த பராமரிப்பை நடத்தி வருகிறார். அவருடைய செயல்கள் இங்கே பார்க்குறோம் பராமரிப்பில், அதை தாங்கி பாதுகாத்து அதை வழி நடத்தி அதை ஆண்டு வருகிறார். நடந்த காரியங்கள், நடக்கிற காரியங்கள், இனிமேல் நடக்க போற காரியங்கள் எல்லாம் தலை எழுத்துல நடந்தது அல்ல, குருட்டுத்தனமான விதியால நடந்தது அல்ல, ஒரு நல்ல ராசி கெட்ட ராசினால இல்ல, இது எல்லாத்திலையும் கடவுளுடைய பராமரிப்பின் கரம் இருந்திருக்கிறது. அவர் தான் எல்லாத்தையும் நடத்துறது. முதலாவது என்ன சொல்லுது, அவர் தாங்குகிறார். இதை நம்மளாம் நினைச்சுக்க கூடாது, பைபிள் இதை சொல்லுதான்றத காட்டுறது தான் நான் உங்களுக்கு பார்க்குறேன் இல்லைங்களா. ஏன்னா நம்ம ஊர்லலாம் இதை நம்புறதே இல்லை, இது தெரியவும் தெரியாது நிறைய பேருக்கு. அது பைபிள் எவ்வளோ தெளிவாக இருக்கிறத பார்க்கலாம், நம்ம பார்க்கலாம். எபிரேயர் 1வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வசனம் தெரிஞ்சது தான். தேவன் நம்மளை பிதாக்களோடு தீர்க்கதரிசிகளை கொண்டு பல்வேறு விதங்களில் பல்வேறு வகையில் பேசி இந்த கடைசி காலங்களில் தம்முடைய குமாரனின் மூலமாக நம்மளோடு திருவலம் பற்றினார். அவரை சகலத்துக்கும் சுதந்திரவாளியாக அவர் நியமித்து அவராலே உலகத்தை உண்டாக்கினார், அவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். அடுத்த வசனம் அதோடு நிற்கல, சர்வத்தையும் தமது வல்லமையுள்ள வசனத்தினாலே இதே வார்த்தை தாங்கி வருகிறார், தாங்குகிறார். உலகத்தை படைச்சி ஒண்டி உடலை, அந்த எபிரேயர் 1 தெளிவாக சொல்லுது அவர் அதை தாங்கிட்டும் இருக்கிறார் இல்லைங்களா. எல்லாவற்றையும் அந்த சராசரம் வந்து தானா தன்னை தாங்கிக்கிட்டு இல்லை, அவர் ஏற்படுத்தின இயற்கையின் கோட்பாடுனால அதெல்லாம் தாங்கி செயல்பட்டுக்கிட்டு இல்லை, கடவுள் நேரடியான கரத்தினால் அதை தாங்கி நடத்தி வருகிறார். அதைத்தான் நம்ம தெளிவாக இந்த பகுதியில் பார்க்கிறோம், அவர் தாங்கி வருகிறார். ஓகே, நெஹேமியா இன்னொரு அதிகாரம், நெஹேமியா 9:6 இப்படி சொல்லுது, நீர் ஒருவரே கர்த்தர், நீ வானங்களையும் வானாதி வானங்களையும் அவைகளுடைய சர்வ சேனைகளையும் பூமியையும் அதிலுள்ள எல்லாவற்றையும் சமுத்திரங்களையும் அவைகளுள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கினீர். அதோடு நிக்கல அந்த வசனம், நேமிய 9:6 அதை தொடர்ந்து என்ன சொல்லுதுன்னா, அவைகளை நீர் காப்பாற்றுகிறீர். படைத்தது மாத்திரம் இல்ல, தாங்கி அவர் காப்பாற்றவும் செய்கிறார் இல்லைங்களா. அதை காப்பாற்றவும் செய்கிறார், அதை தாங்குறது, முதலாவது தாங்குறதுன்னு பார்க்கிறோம், அதை தாங்கி காப்பாற்றுகிறார். அடுத்ததாக அதை அவர் ஆளுகிறார் இல்லைங்களா, அவர் அதை வழிநடத்தி ஆளுகிறார். எங்கெங்க ஆளுகிறார்னு பார்க்க முடியும் அப்படின்னா, சங்கீதம் 135:6 வசனத்தை பார்த்தீங்கன்னா, வானத்திலும் பூமியிலுள்ள சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். வானத்தில் பூமியில் எல்லா இடத்துலையும் தனக்கு சித்தமானதை தான் அவர் வழிநடத்தி அங்கே செய்கிறது. ஒரு வசனம் இருக்கு, ஐசாயா 46:10 வசனத்துல, பாபிலோன் ராஜ்யம் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைகளா பிடிச்சிட்டு போயிருச்சு, கொடி கட்டி ஆண்டுகிட்டு இருந்துச்சு பாபிலோன் ராஜ்யம். ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த பாபிலோன் ராஜ்யத்தை நான் வீழ்த்த போறேன், பர்சியா ராஜ்யத்தை கொண்டு வந்து இவர்களை வீழ்த்தி பாபிலோன் இஸ்ரவேல் ஜனங்களை அந்த பாபிலோன் அடிமைத்தனத்திலிருந்து விடுவிப்பேன். அதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடி அதை சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு, முந்தி பூர்வ காலத்தில் நடந்தவைகளையும் நினைவு கூறுங்கள், நானே தேவன் வேறொருவர் இல்லை, நானே தேவன், எனக்கு சமம் இல்லை, ஆதி முதல் கொண்ட இன்னும் செய்யப்படாதவைகளை பூர்வ காலம் கொண்டு அறிவிக்கிறேன், என் ஆலோசனை நிலைநிற்கும், எனக்கு சித்தமான இவைகளெல்லாம் செய்வேன், என் ஆலோசனை நலன்களுக்கும் எனக்கு சித்தமானதெல்லாம் செய்வேன். நான் என்ன நோக்கமா வச்சிருக்கிறேனோ அதை நிறைவேற்றுவேன். அதை சொல்லிட்டு தான் இதெல்லாம் சொல்ற, பாபிலோனை வீழ்த்துவேன். அவருடைய ஆலோசனை பாருங்களேன், பெரிய பெரிய ராஜ்யங்களையும் பெரிய பெரிய ராஜாக்களையும் சேனைகளையும் தேசங்களையும் எல்லாம் தன்னுடைய நோக்கங்களை நிறைவேற்ற மாத்துகிற தேவன்றதுக்கு ஒரு அடையாளமாக என்ன சொல்றாரு, இவ்வளோ பெரிய பாபிலோன் இருக்கா அதை வீழ்த்தி நான் பர்சியாவை கொண்டு வருவேன். அதுக்கு தான் அவர் சொல்றது. பாருங்களேன், கடவுள் வெறும் தாங்கிறது மாத்திரம் இல்லை, அவர் அதை வழி நடத்தி அதை ஆளுகிற தேவனா இருக்கிறார். உலகத்துல நடக்கிற பெரிய அரசியல் மாற்றங்கள் அவனால கட்டுப்படுத்தப்படுகிறது இல்லைங்களா, அவர்னாலதான் கட்டுப்படுத்தப்படுகிறது. பாபிலோனை வீழ்த்தினது அவர் தான். இஸ்ரவேல் ஜனங்க பாவம் செய்யும் போது அவங்களை தண்டிக்கும்படிக்கு பாபிலோனை உயர்த்தி அவங்களை சிச்சை கொடுத்தது அவர் தான். இப்போ அவங்க மனம் திரும்பி இருக்கிறாங்க, அதனால பர்சியாவை கொண்டு வந்து அவங்களை விடுவிக்கிறேன்னு சொல்லுகிறவரும் அவர் தான். அப்போஸ்தல நடவடிக்கைகள் உங்களுக்கு தெரிஞ்ச இது பகுதி 17:22-5 தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்து அவர் உட்கார்ந்துகிட்டு இல்லை. அதுக்கப்புறம் தொடர்ந்து பவுல் என்ன சொல்றாரு, அவர் வானத்துக்கும் பூமிக்கும் அதிபதியாய் இருப்பதனால், கர்த்தராய் இருப்பதனால் எல்லோருக்கும் ஜீவனையும் சுவாசத்தையும் சகலத்தையும் கொடுக்கிற பணியில இருக்கிறார் அவர். இப்போ இந்த நிமிஷமும் ஒரு பணியில இருக்கிறார் அவர். என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு, சகல சிருஷ்டிக்கும் சகலமும், அவர் இல்லாம ஒன்றும் கிடைக்காது உங்களுக்கும் எனக்கும், சகலத்தையும் கொடுக்கிற தேவனா இருக்கிறார். தொடர்ந்து அது என்னவோ சொல்லுதுன்னா, ஒவ்வொரு தேசத்தின் எல்லைகளையும் பூமியில் அவர்தான் தீர்மானித்து, ஒவ்வொரு மனிதர்களுடைய காலங்களை அவர் நிர்ணயித்து, அவங்க எல்லைகள் நீங்க எப்போ பிறக்கணும், எப்போ வாழணும், எத்தனை வருஷம் வாழணும், நீங்க எந்த இடத்துல வாழணும், அப்படியெல்லாம் தீர்மானித்து அவர் தான் நடத்திட்டு வர்றார். ஏன், நாம் தடவியாவது தேவனை தேடும்படிக்கு, உண்மையான தேவனை தேடும்படிக்கு, அவருக்குள் நாம் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோம் அப்படின்றார். எந்த அளவுக்கு தேவன் நம் வாழ்க்கையில ஹேண்ட்ஸ் ஆன்னுவாங்க இங்கிலீஷ்ல, சும்மா உட்காந்துக்கிட்டு கட்டளை கொடுக்கறது இல்ல, அந்த கை போட்டு வேலை செய்யுது, கையோடு ஹேண்ட்ஸ் ஆன் வேலை செய்யுது. எந்த அளவுக்கு செயல்பட்டிருக்கான, நேரடியாக நமக்கு சகலத்தையும் கொடுக்கறது மாத்திரம் இல்லை, எந்த அளவுக்கு நுணுக்கமா அவர் வேலை செய்யறாருன்னா, அவருக்குள் நாம் இருக்கிறோம் அசைகிறோம் பிழைக்கிறோமா. இன்னைக்கு காலையில நீங்க எந்திரிச்சிங்கன்னா தூங்கி, இன்னைக்கு நீங்க நடக்கிறீங்கன்னா அசைகிறோம் சரிங்களா, மூச்சு விடுறீங்கன்னா அதுல அவர் ஈடுபட்டு இருக்கிறாருங்க. அது அவரால் தான் நடந்துச்சு. அவர் நம்முடைய தசைகள்லாம் எலும்புகளெல்லாம் அசைய செய்யறதுனால அவருக்குள் பிழைக்கிறோம் அசைகிறோம் இருக்கிறோமா, அது பார்க்கிறோமா பராமரிப்புல. ஆகவே பராமரிப்பின் சாரம் என்ன, தேவன் இந்த அண்ட சராசரத்தையும் படைத்து ஒரு விகேஷன் ட்ரிப்புக்கு போயிடலாம் அவர், அதே ஓடட்டோன்னு சொல்லி இல்லைங்களா. எந்த தேவன் இதை எல்லாத்தையும் படைத்தாரோ, தன்னுடைய எல்லையற்ற வல்லமையினால விவேகத்து எல்லை அளவற்ற ஞானத்தினால விவேகத்தினால நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நேரத்திலையும் இந்த அண்ட சராசரத்தையும் தாங்கி பாதுகாத்து வழி நடத்தி ஆளுகிறார். அதான் பராமரிப்பின் சத்தியம். அந்த பராமரிப்பின் அளவு எந்த அளவுக்கு பாருங்களேன், அந்த விசுவாச அறிக்கை என்ன சொல்லுது, எந்த அளவுக்கு இங்க ஆள்றாரு, தான் படைத்த சகலம் பெரிதான காரியங்கள்ல இருந்து எடுத்து சிறிதான காரியங்கள், காணுகிற காரியங்கள்ல இருந்து எடுத்து காணாத காரியங்கள் சகலத்தையும் ஒண்ணு விடாம, அதுக்கு வெளியே ஏதாவது இருக்கா, எல்லாவற்றையும் அவர் தாங்கி வழி நடத்தி ஆளுகிற தேவன். சின்னதுல இருந்து பெரிய வரைக்கும் இது வேதம் பல இடங்கள்ல சொல்றத பார்க்கலாம். நீங்கெல்லாம் இதெல்லாம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், எல்லாம் படிக்கிறது நல்லது. 104வது சங்கீதம், முழு சங்கீதமே கடவுள் வந்து எப்படி இந்த பூமியை கரிசனத்தோடு கவனிக்கிறாருன்னு அழகா சொல்ற சங்கீதம். 104வது சங்கீதம் அத 1-4 எவ்வளவு அக்கறையோடு இதை பராமரிக்கிறாரு. 6-9 எல்லா இடங்களுக்கு தண்ணீர்கள் போகணும்னு சொல்லி அந்தந்த தண்ணீர் இல்லாத இடங்கள் ஆறுகளை அனுப்புறாராம். இந்த பூமியை கீழே சமம் ஒரு இடத்துல மேடா பண்ணி ஒரு இடத்துல கீழா பண்ணி மலையில இருந்து அது தண்ணீர் சொற்று தண்ணீர்கள் ஆறுகள் வரும்படிக்கு, சில இடங்களில் மலையே அந்த ஆறுகளே போக முடியாத இடம் வெயில் இடங்களில் அந்த மேகங்களை அனுப்பி மலையை வர பண்ணுறாராம். 14-17 எல்லா வாழ்கிற பூமியில் வாழ்கிற எல்லா உயிரினங்களுக்கும் சாப்பாடு கிடைக்கும்படிக்கு, பயிர் செடி காய் கறிகள் வளரும்படிக்கு அவர் தான் செயல்படுறாராம். ஒவ்வொரு இடத்துல இந்த இடத்துல இந்த பழம் கிடைக்குது, காஷ்மீர்ல எல்லாம் அது கிடைக்கிறதுனால அவர் தான் செயல்பட்டு வளர்க்கிறாராம். அதன் மூலமா தான் படைத்த எல்லா ஜீவ ஜந்துக்களுக்கும் ஆகாரம் கொடுக்கிறார். மனிதர் அந்த வசனத்துல வருது, அவர் தான் புல்லை முளைக்க செய்து ஆடு மாடுகளுக்கு ஆகாரமும் மனுஷனுக்கு தேவையான காய்கறியையும் முளைக்க செய்கிறவர் அவர் தான். சின்ன சின்ன காரியங்களையும் அவர் ஈடுபட்டிருக்கிறார். உங்களுக்கு தெரியுமா அதுல 27வது வசனத்துல அவர் ஒரு முடிவா சொல்றாரு, ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகள் எல்லாம் உம்மை நோக்கி காத்திருக்கிறது. எல்லாம் உம்மை நம்பி இருக்குது ஆண்டவரே. நீங்க கொடுக்குறீங்க, சிலதெல்லாம் உணருது, சிலது உணர்றதே கிடையாது. மனுஷ பிறவி உணர்றதே கிடையாது இல்லைங்களா? நீங்க உணர்றீங்களா? ஒவ்வொரு தடவையும் உட்காந்து சாப்பிடும் போது பராமரிப்பை நீங்க உணர்ந்து பார்த்திருக்கிறீங்களா? பவுல் சொல்லலையா 17வது அதிகாரத்துல, ஜீவனை சுவாசத்தை சகலத்தையும் அவர் தான் கொடுக்கிறார். இன்னைக்கு காலைல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோம், லஞ்சு சாப்பிட்டோம், இப்போ நல்ல நைட்டு டின்னர் சாப்பிட போகிறோம், நல்ல சுகத்தோடு இருக்கிறோம். இதெல்லாம் எங்கேருந்து வருது? நமக்கு என்னன்னா ஒரு நமக்கு ஒரு தப்பான ஐடியா, திடீர்னு பரலோகத்துலேருந்து இறங்கி டப்புன்னு நம்ம பிளைட்ல ஏதாவது வந்தால் தான் கடவுள் கொடுத்தாருன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா பராமரிப்புல எத்தனை ஆயிரம் காரியங்கள் செயல்பட்டு நம்ம பிளேட்டுக்கு சாப்பாடு வருதுன்னு யோசிச்சு பார்த்துருக்கிறீங்களா? எவ்வளவு காரியங்கள் ஒரு ஒரு பிளேட்ல ஒரு ரைஸ் இருக்குதுன்னா யோசிச்சு பாருங்க. முதலாவது அந்த விவசாயி ஒரு பூமியை உலவி அதை பயிரை நாட்டு தண்ணியை பாய்ச்சி அதை பாதுகாக்கணும், கடவுள் மலையை கொடுக்கணும், அந்த அந்த விதையை விதைக்க வளர செய்யணும் இல்லைங்களா? அவர் தான் முளைக்க செய்யணும் அதை. அப்புறம் அதெல்லாம் முளைச்சி அதெல்லாம் நல்லா பாதுகாத்த பிறகு அறுப்பு செய்து ரைஸ் மில்லுக்கு கொண்டு போய் அதை பாலிஷ் பண்ணி மூட்டையில் போட்டு விற்பனை ஆகி எவ்வளோ தூரத்தில் இது பிரயாணம் செய்து கடைக்கு வரணும். கடைக்கு வந்தால் நம்ம வீட்டுக்கு வந்துருந்தா இல்லையா? எவ்வளோ நுத்தி ஒரு காரியங்கள் அது நடக்கணும். அது மாத்திரம் நம்ம கையில் காசு இருக்கணும். அந்த கையில் காசு இருக்கிறதுக்கு எவ்வளோ காரியங்கள், நமக்கு திறமையை கொடுத்து அந்த திறமையில நம்ம போய் ஒரு இடத்துல வேலை செய்யணும், அதுக்கு நமக்கு வேலை சந்தர்ப்பம் இருக்கணும், கம்பெனி இருக்கணும், அந்த கம்பெனியில் நம்ம வேலை செஞ்சு அதுக்கு திறமையோடு வேலை செஞ்சு சம்பாதிக்கணும். சம்பாதிச்சு கையில் காசு வர்றதுக்கு எவ்வளோ 101 காரியங்கள் வேலை செய்யுது. அந்த காசை வாங்கிட்டு போய் அந்த அரிசியை வந்த அரிசியை வாங்குகிறோம், அதை எடுத்துகிட்டு வந்து ஸ்டவ்வில் வச்சு சமையல் செஞ்சு அதுக்கப்புறம் பிளேட்டில் போட்டு உக்காரணும். அரிசி இருக்குது. இன்னும் நான் உங்களுக்கு அப்படியே ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகலாம். இன்னும் 1001 காரியங்கள், சாம்பார் எப்படி வந்துச்சு, அந்த காய்கறிகள் எப்படி வந்துச்சு, அங்க இருக்கிற கேஸ் ஸ்டவ் எப்படி வந்துச்சு, அந்த சாம்பார்ல காரம் உப்பு எங்க இருந்து வருது, காரம் புளி மிளகு வெந்தயம் சீரகம் அம்மாடி அதெல்லாம் பராமரிப்பு, எத்தனை ஆயிரம் காரியங்கள் எல்லாம் செயல்பட்டு ருசியா சாப்பிட்றதுக்கு நமக்கு ஜீவன் வேற கொடுத்து அதெல்லாம் நம்ம யோசிச்சு பாக்குறோமோ அதை ருசியா சாப்பிட்றதுக்கு உட்காந்து சாப்பிட்றோம், ஏப்பம் விட்டு போயிடுறோம். அதெல்லாம் ஒன்றும் யோசிக்கிறது இல்லை நம்ம இல்லைங்களா? அப்படி நம்ம செயல்படுறோம். இதான் பராமரிப்பின் விந்த இல்லைங்களா? எல் ஜீவனும் சகலத்தையும் அவர் செய்கிறாருங்க. சின்ன காரியங்கள்லேருந்து பெரிய காரியம் காணுகிற உலகத்தில் அவர் தான் தாங்கி வழிகாட்டி ஆளுகிற தேவன். காணுகிற உலகம் மாத்திரம் இல்லை, காணாத உலகம் எடுத்து பாருங்க, தேவதூதர்கள் உலகம், பிசாசுகள் அசுத்தாவிகள் உலகம், அதெல்லாம் தானா செயல்படுதா தலைவிரித்து கோலமா இல்லையே? யோபுல நம்ம பார்க்கிறோமே, சாத்தான் போய் ஏதாவது ஒன்று செய்யணும்னா அங்கே வந்து பர்மிஷன் வாங்கிட்டு போகணும், ஆண்டவருடைய சீல் இருக்கணும், கடவுளுடைய அதிகாரத்துக்கு இல்லைதான் அவனும் இருக்கிறான். அது இயேசு சிலுவைக்கு வர்றதுக்கு முன்னாடியே அப்படி இருக்கிறான், அதுக்கப்புறம் அவன் பவரே போச்சே, ஒன்றுமே செய்ய முடியாது. அவன் கடவுள் ஆளுகதான் எல்லாத்துலேயும் நம்ம பார்க்கிறோம். இந்த யோபு 12 நீங்கள் கொஞ்சம் 13 வாசித்து நல்லா பார்த்தீங்கன்னா தெளிவாக கடவுள் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு ராஜாவும் ஒவ்வொரு பிரபுவும் ஒவ்வொரு மூப்பர் நீதிபதி ஆசாரியன் தலைவர்கள் எல்லாரையும் அவர் தான். இன்னைக்கு எடுத்தோன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் சீஃப் மினிஸ்டர் எம்எல்ஏ கவுன்சிலர் எல்லாரையும் கட்டுப்படுத்துறது அவர் தான். அது எவ்வளோ ஈஸியாக அவர் கட்டுப்படுத்துறாருன்னா நீதிமொழிகள் 21:1 என்ன சொல்லுது, ராஜாவின் இருதயம் கர்த்தரின் கையில் நீர் கால்களை போல் இருக்கிறது, அதை தமது சித்தத்தின்படி அவர் திருப்புகிறார். இந்த பக்கம் போனா திரும்புது நீர் கால்கள் போல் இருக்குதா? நீர் கால்கள்னா அந்த விவசாயம் பண்ணும்போது ஒரு மம்முட்டி எடுத்துட்டு போய் சும்மா தட்டிட்டு இப்படி தண்ணி போனா அப்படி தண்ணி போவோம், ஒன்னும் இல்லை தட்டிட்டு அங்கே மூடினா போதும் இப்படி போவோம், அவ்வளோ ஈஸியா அப்படியெல்லாம் நடத்திட்டு போற தேவன். யோசிச்சு பாருங்களேன், ராஜாக்களை அவர் நடத்த முடியும், அவர் மனசுகளை நடத்த முடியும், தேசங்களை அவர் நடத்த முடியும், ஒரு தேசங்களை பெருக்க செய்கிறார், ஒரு தேசங்களை சுருக்க செய்கிறார். சில பேர் அடிமைத்தனமாக பிடிச்சிட்டு போக விடுறாரு, சில பேர் ஏமாற்ற விடுறாரு, சில பேர் ஏமாற விடுறாரு, சில பேர் இந்த உலகத்தில் இருக்கிற பிரபுக்கள் இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் எல்லாத்தையும் அவர் மூலமாக தான் தன்னுடைய எல்லாத்தையும் செஞ்சு வர்றார். எல்லா சில பேர் அலைய விடுறாரு, சில பேருக்கு நல்லதை கொடுக்குறாரு. தனக்கு விரோதமாக பாவம் செய்யும் போது, தன் கற்பனைகளை மீறும் போது ரொம்ப பொறுமையாக இருந்து சில குடும்ப மனிதர்களையே, குடும்பங்களை, தேசங்களை, பொருளாதார விதத்தில், வியாதியின் விதத்தில், பூகம்பம், இயற்கை சீற்றங்களை விதத்தில் அந்த மாதிரி தண்டிக்கிற தேவன், ஆளுகிற தேவன், எல்லாத்தையும் ஆளுகிற தேவன். அது சின்ன பெரிய காரியங்கள், தேசத்தை ஆள்றது மாத்திரம் ரொம்ப சின்ன காரியங்களும். மத்தேயுல நமக்கு போட்டிருக்கு இல்லைங்களா, ஒரு 10 வருது, அவர் ஒரு புறா ஹாப், ஒரு புறா குதிக்குது, எத்தனை வாட்டி இங்கே குதிக்கும் அதுக்கே தெரியாது கணக்கு, அது குதிக்கிறது தானே வேலை, அங்கேயோ இங்கேயோ இங்கேயோ எத்தனை, அது ஒரு குதி கூட அவர் சித்தம் இல்லாமல் குதிக்காதான். யோசிச்சு பாருங்க, இன்னும் சொல்ல போனால் உங்களுடைய தலை முடியெல்லாம் என்ன பட்டிருக்குது, அது ஒன்று உழுவணும்னா அவர் பெர்மிஷன் இல்லாமல் உழுவாதான், ஒன்று வெள்ளை உழுவுறது கூட விடுங்க, ஒன்று வெள்ளை கருப்புலேருந்து வெள்ளை ஆகணும், ஒரு முடி ஆகணும்னா அவர்னால தான், அவருடைய அவர் ஈடுபாடு இருந்து தான் அது மாத்திரலாம். டை போடணும்னா நம்ம தான் போடணும், அதை வெள்ளை ஆக்குறது அவர் செஞ்சுட்டு போயிடுவார். வயசாவது உனக்கு புரிஞ்சுக்க, நீ இந்த உலகத்தில் நம்பி இருக்காத, நீ இந்த உலகத்தை உடனும் ரெடி ஆகுன்ற மாதிரி அவர் செஞ்சுட்டு போவார். ஆனால் நம்ம கேட்கறதுல இங்கே தான் இருக்கணும்ன்றோம் இல்லைங்களா. பாருங்க, இதெல்லாம் படித்தோம்னா கடவுள் சின்ன நுணுக்கமான காரியங்களையும் ஈடுபட்டு இல்லை. நான் அடிக்கடி ஒரு உதாரணம் கொடுப்பேன், ஒரு மரத்தில் இருந்து ஒரு செடியில் அந்த மரம் எப்போ முளைக்கணும், எங்கே முளைக்கணும், அந்த மரத்தில் இருக்கிற சிறிதான இலை கூட, அந்த இலை எப்போ முளைச்சி அது பச்சையாகி அது காஞ்சி போய் அந்த அதை கீழே உளுந்து அந்த இலை பயங்கரமாக காஞ்சி போய் ஆயிரக்கணக்கான தூளாகி அது ஒவ்வொரு தூளும் எங்கே போகணும் எங்கே ஆகணும்னு நடத்துகிறவர் அவர் தான். அவர் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. இதெல்லாம் பகுதி வேதம் நம்ம காட்டுது. அவர் தாங்கி எல்லாத்தையும் நடத்துகிறார். அது வேதத்தில் முழு பைபிளில் நம்ம பார்க்கணும். இதை நீங்கள் இது சில வசனங்கள் தான் நான் உங்களுக்கு காமிச்சேன். இந்த பார்வையோடு பைபிளை படிச்சு பாருங்களேன், எவ்வளோ அதிசயம் தெரியுமா, எவ்வளோ அதிசயம். பைபிள் நிறைய நேரங்களில் நமக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காதுக்கு என்னென்னவோ கதை வர மாதிரி தெரியும், அதெல்லாம் கொஞ்சம் கவனத்தோடு படித்தோன்னா என்ன அழகாக கொண்டு வந்து எப்படி நடத்தி என்ன மாதிரி நடத்தி போனார். யோசேப்புடைய வாழ்க்கையில் அதை பார்க்கலாம், மோசேவுடைய வாழ்க்கையில், ஜோஷுவாவுடைய, ரூத்து, தாவீது, சாமுவேல், கிங்ஸ், எஸ்தர் எல்லாம் என்ன கதை, இதெல்லாம் பராமரிப்பின் அதிசயங்கள். என்னென்னலாம் நடத்தி எப்படியெல்லாம் செயல்பட்டாரு, பராமரிப்பின் கண்ணாடியை போட்டு பார்த்தோன்னா பைபிள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குங்க. சில நேரங்கள் அழு கூட வந்துடும், அதே தலை கூட முகம் குப்புற விடுந்த ஆண்டவர் என்ன கடவுள். ஆகவே பராமரிப்புனா என்ன, இந்த படைத்துடைய தான் படைத்த சகலத்தையும் காணுகிறதும் காணாததையும் தேவன் சிறிதானதுலேருந்து பெரிதான காரியம் வரைக்கும் அவர் தாங்கி அவர் வழிகாட்டி அவர் ஆளுகிறவரா இருக்கிறார். வெறும் பெரிய காரியங்கள் கிரகங்கள் மாத்திரம் இல்லை, சிறிதான காரியம் நம்ம எந்திரிச்சு அசையணும்னாவே அவருக்குள்ள இருக்கிறோம் செய்கிறோம். ஓகே, கடைசியாக இந்த பேராகிராஃப், பராமரிப்பினுடைய குறிக்கோள். ஓகே, ஏங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, என்ன நோக்கம், இதெல்லாம் எங்க கொண்டு போயிட்டு இருக்கிறாரு, என்னென்னவோ நடக்குதே, என்னென்னவோ ஆயிட்டு இருக்கே, இதெல்லாம் எங்க போயிட்டு இருக்கிறது. அந்த வசனத்தில் வருகிறது பராமரிப்பின் குறிக்கோள் என்னன்னு. பராமரிப்பின் குறிக்கோள் என்ன, முதலாவது இன்டைரக்டா நேரடியா நமக்கு சொல்லாம இன்டைரக்டா அந்த குறிக்கோள் நமக்கு சொல்லுது. பராமரிப்பை வந்து அவர் தன்னுடைய ஞானத்திலையும் தவறலைக்காத தவறா போகாத முன்னறிவிலையும் இலவசமாக மாறா தன்மையுடைய தன்னுடைய ஆலோசனையிலையும் தன்னுடைய சித்தத்தின்படி நடக்கிறார். இதெல்லாம் என்ன காட்டுதுன்னா, இதெல்லாம் நடத்தி முடிச்ச பிறகு எல்லாம் பார்க்குற அண்ட சராசரமே, ஐயோ எவ்வளோ பெரிய ஞானமுள்ள தேவன், எவ்வளோ மாறாத தேவன், எவ்வளோ மனிதர்கள் என்னென்னவோ பண்ணாலும் எவ்வளோ எல்லையற்ற ஞானமோ வல்லமையும் மகத்துவமுள்ள தேவன்னு நித்தியமெல்லாம் பார்த்து அவரை துதிக்குவாங்க. அதெல்லாம் வெளிப்படுத்தும்படிக்கு, அதெல்லாம் பிரதிபலிக்கும்படிக்கு இதெல்லாம் இப்படி நடத்திட்டு போறாராம். நமக்கு என்ன புரியுது, அது நடக்கல இது நடக்கல புலம்பிக்கிட்டு கிடக்குறோம், அவருக்கு என்ன செய்யறாருன்னு அவருக்கு தெரியும். இன்டைரக்டா என்ன என்ன நோக்கங்க, அது என்ன சொல்லுதுன்னா, தான் எதற்காக சகலத்தையும் படைத்தாரோ அந்த நோக்கத்துக்கு. நேரடியா சொல்லல, எதற்காக எல்லாத்தையும் படைத்தாரோ. இதுதான் நம்ம ரெண்டாவது பேராகிராஃப் சாப்டர்ல இருந்து ஒரு உடைக்க முடியாத ஒரு தொடர்பை காட்டுது. கடவுள் யாரு, எவ்வளவு பெரியவர் நமக்கு காமிச்சாச்சு. அவர் ஒரு ஆணையை பண்ணாருன்னு மூணாவதுல பார்த்தோம், அவர் படைத்தாருன்னு பார்த்தோம், இப்போ அவர் பராமரிக்கிறார் இல்லைங்களா. கடவுள் என்னவா இருந்தாரோ, அந்த அவருடைய என்னவா ஆணை பண்ணாரோ, எந்த நோக்கத்துல படைச்சாரோ, அந்த நோக்கத்துக்கு தான் பராமரிப்பை நடத்தி போறார். அவர் ஆணையிடும் போது ஒரு நோக்கம் இருந்துச்சு, எல்லாத்தையும் படைக்கும் போது ஒரு நோக்கம் இருந்துச்சு, இப்போ இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் நடத்தி போற அந்த நோக்கத்துக்கு தான் போற. இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாத்தையும் தாங்கி தான் தீர்மானித்த நோக்கம் நிறைவேற்றும் படிக்க செய்கிறார். என்னங்க அந்த நோக்கம், கடைசியில் அதுல வருது பாருங்களேன், அவருடைய ஞானம் வல்லமை நீதி எல்லையற்ற கிருப இறக்கமும் நல்ல தனமும் மகிமை அந்த அதுக்கு புகழ்ச்சியும் மகிமையும் வரும் படிக்கு. இன்னொரு வார்த்தையில சொல்ல போனோம்னா, இந்த பராமரிப்பை அவர் தாங்கி ஆண்டு வழி நடத்தி போறது என்ன காரணம், தனக்கு மகிமை வரும்படிக்கு. இதெல்லாமே தன்னுடைய மகிமை, தான் எவ்வளவு பெரிய தேவன், தன்னுடைய குணாதிசயம் விசேஷமாக, தான் ஞானம் உள்ளவர், வல்லமை உள்ளவர், நீதி உள்ளவர். அவர் எல்லாம் கடைசியில தெரியும், இப்ப எவ்வளவு அநியாயம் நடக்கலாம், ஆனா அவர் நீதி உள்ளவர்னு தெரியும் இந்த பராமரிப்பு நடத்துற விதத்துல. அதனாலதான் சில நேரங்கள்ல மற்ற மனிதர்கள் சொல்லுவாங்க அது கர்மான்வாங்க, நம்ம சொல்றோம் பராமரிப்பு, பழிவாங்குற பராமரிப்புன்னு கூட ஒரு வாட்டி பிரசங்கம் எடுத்தேன். மனுஷங்க செஞ்ச தப்புக்கு சில நேரங்கள் எங்கேயே தண்டிக்கிறார் சில பேர், பழிவாங்குற பராமரிப்பு இல்லைங்களா. அவருடைய நீதி வெளிப்படலாம் பராமரிப்புல. கடவுள் வந்து எப்ப பாரு இந்த குறிக்கோள் தாங்க அவருக்கு, உங்களால கவனிக்க முடியுதா, சாப்டர் மூணுல அவர் சில பேரை நித்திய ஜீவனுக்கு என்று சில பேரை ஆக்கினைக்கு என்று முன்குறித்தார். ஏன், அதுல அவருடைய மகிமை. நாலாவது அதிகாரத்துல பார்த்த இந்த எல்லாத்தையும் படைத்தார் எதுக்காக, அவருடைய மகிமை. இந்த அதிகாரத்து அஞ்சாவது அதிகாரத்துல பார்க்கிறோம், சகல ஜீவன்களையும் அவர் ஆண்டு வழிநடத்தி போறது எதுக்கு, அவருடைய மகிமை இல்லைங்களா. இது வந்து இதுவும் பைபிள்ல ஃபுல்லா நம்ம பார்க்கலாம். ஏன் யாத்ராம 9:16 ஃபாரோ பார்த்து அவர் சொல்றாரு, இதனாலே தான் நான் உன்னை உயர்த்தினேன், இதனால தான் நான் உன்னை கடினப்படுத்தினேன். ஏன், என்னுடைய வல்லமை உன் மூலமாக பூமி எங்கும் அறிவிக்கும் படிக்கு. ஏன் ஃபாரோ அப்படி 10 வாதம் வந்தாலும் திருந்தல, ஏன் அடம்பிடிச்சி முரடு பிடிச்சான் அவன். ஏன்னா கடவுள் அவனையும் அந்த சூழ்நிலையும் அவனை உயர்த்தின உயர்வும் எல்லாத்தையும் வச்சு தன்னை மகிமைப்படுத்திக்கிட்டார். இன்னைக்கு எவ்வளோ பெரிய மகிமையான தேவன், ஐசாயா 63 சொல்லப்படுது, மோசேவை அவர் உயர்த்தினது, எகிப்து ஜனங்களை கொண்டு வந்து கடலை பிரித்து வனாந்திரத்தில் அவங்கள கொண்டு போய் கானான் தேசத்தில் கொண்டு வந்தது எதற்கு, இதெல்லாம் உன்னுடைய நாம மகிமையான நாமோன்னு அறிஞ்சு கொள்ளும் படிக்கிற செய்தி. எபேசியர் 1:11 சொல்லப்படுது, அவர் முன்குறித்து தன்னுடைய நோக்கத்துக்காக சகலத்தையும் தன்னுடைய தீர்மானத்தின்படி நடத்துகிறார். எந்த நோக்கம், தன்னுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக, சகலத்தையும் தன்னுடைய மகிமையின் புகழ்ச்சிக்காக செய்கிறார். கடவுள் சில பேரை தெரிந்து கொண்டு மீட்கிறது எதுக்கு, தன்னுடைய மகிமையின் புகழ்ச்சி. ஆகவே இன்னைக்கு பராமரிப்புனா என்னன்னு பார்க்கிறோங்க. கடவுள் இந்த தேவன் பைபிள் வெளிப்படுத்துகிற கடவுள் தான் படைத்த சகலத்தையும் அவர் தாங்கி வழிகாட்டி ஆளுகிறார். சகலத்தையும் காணுகிறதையும் காணாததையும் பெரிதான காரியங்களும் சிறிதான காரியங்களையும் எதுவுமே விட்டு வைக்கல. அதனோட நோக்கம் என்ன, தன்னுடைய நாமத்தின் மகிமைக்காக, தன்னுடைய ஞான மகிமை, ஞானம் வெளிப்படும், வல்லமை நீதி அவருடைய இறக்கம் எல்லையற்ற இறக்கம் வெளிப்படும்படிக்கு, அதுதான் பராமரிப்பு, அது அவருடைய மகிமை கொண்டு வரும்படி. அடுத்த வாரம் இந்த பராமரிப்பின் சத்தியங்களை நம்ம அதிகமாக படிச்சுக்குவோம். சில பேர் இதெல்லாம் நீங்கள் கேள்வியே பட்டிருக்க மாட்டீங்க, அதனால தான் கொஞ்சம் நிதானமாக எடுத்து நான் சொல்லி கொடுத்தேன். ஒன்று ரெண்டு பயன்பாடுகளை சொல்லி முடிக்கிறேன். நம்ம வாழ்கிற உலகம் வந்து ரொம்ப ஆபத்தான உலகம் இல்லைங்களா. நான் சொல்ல வேண்டியதில் எத்தனை விபத்துகள், எத்தனை வியாதிகள், எத்தனை கஷ்டங்கள், எத்தனை கொடுமைகள், எத்தனை அரசியல்கள், வஞ்சனைகள், தீமையான மனிதர்கள், காண முடியாத ஆபத்துகள், சாத்தான் எத்தனை இருக்கு. இதெல்லாமே நமக்கு இயற்கையாக பயமும் கலக்கமும் கவலையும் ஏற்படுத்துது. சில நேரங்களில் நிகழ்காலத்தை குறித்து கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, அந்த கவலையே நம்மளை டென்ஷனாக நம்ம ஹெல்த்தை கூட கெடுத்துறது, நம்ம மூளையை குழப்பிடுது. சில நேரங்களில் அந்த குழப்பத்தில் கலக்கத்தில் நம்ம என்னென்னவோ உணர்ச்சி வசப்பட்டு டென்ஷனில் பேசிடுறோம், செஞ்சிடறோம். அப்படிதாங்க நம்ம இருக்கிறது. நான் சொல்லவா, உங்கள் மனசுக்கு இளைப்பாறுதலும் சமாதானமோ நிதானமோ வேணும்னா இந்த சத்தியம் நிதானம் கொடுக்குற மாதிரி உலகத்தில் வேற எந்த சத்தியமும் கொடுக்காதுங்க. தெய்வீக பராமரிப்பு. இந்த சத்தியத்தை தாண்டி நீங்கள் ஆழமாக புரிந்து வேத வசனத்தை பார்த்து உணர்ந்தீங்கன்னா எத்தனையோ கவலைகள், கலக்கங்கள், வியாகுலங்கள் எல்லாமே குறைஞ்சு போவோம். கஷ்டமான நேரங்கள்லையும் சில நேரங்களில் உபத்திரமான நேரங்கள்லையும் இதுக்கு தேவன் ஒரு நோக்கத்தை வச்சிருக்கிறாருன்னு, இதெல்லாம் அவருடைய நோக்கத்தில் நம்முடைய நன்மைக்கு முடியுன்ற இளைப்பாறுதல் நமக்கு கிடைக்குங்க. கஷ்டமான காரியங்களையும் தைரியத்தோடு விவேகத்தோடு சந்தித்து செயல்படக்கூடிய அறிவு நமக்கு கிடைக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தார், எப்போ பாரு கவலைப்படுறீங்களே, எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை புசிப்போம், எண்ணத்தை உடுத்துவோம், எதிர்காலத்தை பற்றியே கவலை. அவர் எதை எப்படி டீல் பண்ணுறதுக்கு எப்படி கற்றுக் கொடுத்தார், என்ன சொன்னார் பாருங்கள், வாதாயத்தின் பறவைகளை பாருங்கள், தேவன் அவர்களை எவ்வளோ போஷிக்கிறார்னு பாருங்கள், பராமரிப்பை பாரு. அந்த பறவையை ஒரு சாம்பிளாக அவனுக்கு வச்சிருக்கார். அந்த பறவை என்ன வேலை செய்து என்ன பண்ணுற, அதை நான் எவ்வளோ போஷிக்கிறேன், எவ்வளோ கவனிக்கிற பராமரிப்பில், அந்த அந்த புஷ்பங்களை எவ்வளோ உடுத்துறேன், உன்னை உடுத்துவது அதிக நிச்சயம் இல்லையா. பராமரிப்புன்ற சத்தியத்துக்கு மேலே தான் நம்ம மனசை யோசிக்க சொல்கிறேன். எந்த அளவுக்கு பராமரிப்பின் உணர்வோடு நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பார்க்க கற்றுக்கிறோமோ எல்லாவற்றிலையும் கடவுளுடைய கரத்தை பார்க்க முடியும். சின்ன சின்ன காரியங்களையும் சோகமான காரியங்களையும் இந்த ஆண்டவர் எதுக்கும் அனுப்பிச்சிருக்கிறார். இந்த கள்ளப்போதகர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பிசாசுக்காக நடந்தது, வியாதி பிசாசுனால வந்தது, அதனால நான் இது பண்ணுறேன், அதனால தான் அவங்க கடையை ஓட முடியும் இல்லைங்களா. பராமரிப்பெல்லாம் சொல்லி கொடுத்துட்டோம்னா மக்கள் எங்கே கொடுப்பாங்க இவங்களை நம்பிக்கிட்டு போகிறது. அதனால தான் பராமரிப்பே சொல்லி கொடுக்கறது இல்லை. பாருங்களா கள்ளப்போதகருடைய கதை, அது சொல்லி கொடுத்தாங்கன்னா நீங்கள் ஏமாற மாட்டீங்க, உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கணும்னு பிசாசு செஞ்சுட்டு அதை செஞ்சுட்டான். பிசாசும் அவர் பெர்மிஷன் இல்லாமல் செய்ய முடியாது. எவ்வளோ தவறான பார்வைகள். அதனால தான் டென்ஷனு, குழப்பம், கலக்கம், கள்ளப்போதகள் பின்னாடி ஓடுறது, நமக்கு ஏதோ நடந்துடக்கூடாது, இதை வச்சு தான் மக்களை ஏமாற்றிக்கிட்டு மக்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறது. த வேர்ல்டு வியூ ஒன்றுவாங்க, நம்மளுடைய பார்வை, உலக பார்வை. நான் இப்போ கண்ணாடி போட்டிருக்கிற மாதிரி நீங்களும் வேத கண்ணாடி போட்டுக்கிட்டு இந்த உலகத்தை பார்த்தீங்கன்னா, இந்த பராமரிப்பின் கண்ணாடியை போட்டுக்கிட்டு தாங்க வேத பார்வை. நமக்கு இளைப்பாறுதலும் மா பெரிய சமாதானமோ, கடவுளை எந்த நேரத்திலையும் நம்புகிற ஒரு தைரியமோ, நம் மனசில் எத்தனையோ கவலைகள் எடுத்துக்கிற உறுதியோ நமக்கு கிடைக்குங்க. கடவுள் ஆளுகிற தேவ், எத்தனையோ காரியங்கள் ஏன் நடக்குது நம்மளால சொல்ல முடியாது, நமக்கு காரணம் தெரியாது, ஆனா அதெல்லாம் அவர் நியமித்தாருன்னு நமக்கு தெரியும். அவர் நியமிக்காம ஒன்றும் நடக்காதுன்னு நமக்கு தெரியும். அது அதனோட ஆழத்தை, கடவுளுடைய வழிகளின் ஆழத்தை அதெல்லாம் நம்மளால ஆராயதான் முடியாது, ஆனா அதெல்லாம் அவரை நேசிக்கிறவர்களுக்கு நன்மைக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாமே. அந்த தேவன், நீங்க கடவுளுடைய பிள்ளையா இருந்தா, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையில செய்த பணியை நீங்க நம்பி, அதனால உங்கள் இருதயத்தில் நம்பி, நீங்கள் பாவின்னு உணர்ந்து மனம் திரும்பி அவர் பிள்ளையாக இருந்தால் உலகத்தில் என்ன நடந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. தைரியமாக எல்லாத்தையும் வாழ்க்கையில் பார்க்கலாம். ஏன் சொல்லுங்கள், ஒரு பையன் வந்து கப்பலில் ரொம்ப புயல், அப்படியே அது புயலாக அடிக்குது, இன்னும் கப்பலே கவுக்கிற மாதிரி இருக்குது. அவன் வண்டி அமைதியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்கானா, ஏன்ப்பா அமைதியெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்க, இந்த கப்பலுடைய கேப்டன் எங்கள் அப்பா அப்படின்னு நான், அதனால் எனக்கு ஒரு கவலை இல்லை. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் நமக்கு புயல் சில நேரத்தில் கப்பலையே கவுள்ற மாதிரி கஷ்டங்கள் அப்படி எப்படி இருக்கலாம். அந்த கேப்டன் நம்ம அப்பாங்க, அவர் எதுக்கு செய்கிறாருன்னு அவருக்கு தெரியும் இல்லைங்களா. அந்த தைரியம் நமக்கு இருந்துச்சுன்னா சங்கீதம் 46லாம் சொல்கிற மாதிரி, தேவன் நமக்கு அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர், ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜனங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படுவோம். பராமரிப்பு ஆண்டவரை நமக்கு நம்ப செய்துங்க. எல்லா கடவுளுடைய செயல்பாடுகளையும் என் பிதாவுடைய கரம் இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கை சமாதானம் கொடுக்குது. நீங்கள் இயேசுவை நம்பி கடவுளுடைய பிள்ளையா இல்லைன்னா பராமரிப்பு வந்து அவருடைய பிள்ளைகளுக்கு நல்லதா நடக்குதுன்னா அவரை நம்பாதவர்களுக்கு கெட்டது தான் நடக்கும். நீங்கள் எவ்வளோதான் முயற்சி பண்ணுங்கள், ஆண்டவர் மேலே நம்பிக்கை இல்லாமல், இயேசுவில் நம்பி இல்லாமல் எல்லாமே உங்களுடைய ஆக்கினைக்காக நடக்குது. பராமரிப்பின் சத்தியம், இயேசுவை நம்பி மனம் திரும்பணும், கடவுளுடைய பிள்ளையா நானும் ஆகணும்னு உங்களை ஊக்கப்படுத்தட்டும். நம்ம ஜெபம் பண்ணலாம்.